நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sbs.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
வணக்கம் திவ்யேஷ்.
வணக்கம்.
வாழ்த்துக்கள் திவ்யேஷ், நீங்கள் ஒரு உலக சாதனை படைத்திருப்பதை கேள்விப்பட்டோம். எங்களது வாழ்த்துக்கள் முதலில் உங்களுக்கு.
நன்றி.
அது என்ன சாதனை என்று எங்களது நேயர்களுக்காக சொல்ல முடியுமா?
கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட். ஏற்கனவே உக்ரைன் நாட்டில் வந்து ஒரு பொண்ணு வந்து ஜிம்பாசன் ஒரு ஆசனம் இருக்கு, அதில் வந்து பலூன் உடைச்சிருக்கு, 24 உடைச்சிருக்கு. அதை நான் பீட் பண்ணி 34 உடைச்சேன்.
சரி, இதுக்கு முதலும் நீங்கள் வேறு சாதனை படைத்திருக்கிறீர்களா திவ்யேஷ், இல்லாட்டி இதுதான் உங்களது முதல் சாதனையா?
இதுதான் முதல் சாதனை.
நீங்கள் எவ்வளவு காலமாக யோகாசனம் படிக்கிறீர்கள்?
நான் வந்து 7 வந்து யோகா பண்றேன். 5 வந்து ஸ்ரீ தங்கரி இன்ஸ்டிடியூட் ஆஃப் யோகா அண்ட் ஸ்டேட் சென்டர்ல பண்ணிட்டு இருக்கேன்.
எப்படி உங்களுக்கு இந்த யோகாசனம் படிக்க வேண்டும், இதில் சாதனை எல்லாம் செய்ய வேண்டும் என்ற அந்த நோக்கம் எண்ணம் எப்படி வந்தது?
நான் வந்து சின்ன வயசுல ஸ்கூல்ல பண்ணிட்டு இருந்தேன். அப்ப வந்து சும்மா ஸ்கூலால வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து எங்க அம்மா கிட்ட போய் கேட்டேன். அப்ப எங்க அம்மா அப்பா சொன்னாங்க, நான் போய் சேர்த்து விடுறேன் அப்படின்னு சொல்லி ஸ்ரீ சங்கரி இன்ஸ்டிடியூட் ஆஃப் யோகா ரிசர்ச் சென்டர்ல சேர்த்து விட்டாங்க. அப்ப அதுல இருந்து நாங்க பண்ணிட்டு இருக்கேன்.
சரி, இப்ப நீங்க பிறந்து வளர்ந்தது எல்லாமே உங்க இருக்கின்ற அகதிகள் முகாமில் அப்படியா? சரி திவ்யேஷ், இப்ப நீங்க உங்களோட படிப்பை பற்றி சொல்லுங்கள். என்ன மாதிரி, எந்த வகுப்பில் படிக்கிறீர்கள், எங்கே படிக்கிறீர்கள்?
நான் வந்து 11 வகுப்பு படிக்கிறேன், மகாராஜா கிருஷ்ண மெட்ரிக் ஹையர் செகண்டரியில படிக்கிறேன்.
சரி, இப்ப நீங்க பள்ளி படிப்பு படிக்கின்ற போது நீங்கள் இந்த யோகாசனத்தை பயின்று கொண்டிருக்கின்றீர்கள். அடுத்தடுத்து நீங்கள் வேறு வேறு துறைகளில் எல்லாம் படிக்க தொடங்கி விடுவீர்கள் இல்லையா? இனி பல்கலைக்கழகம் இருக்கின்றது, உயர் படிப்பு இருக்கிறது. என்ன திட்டம் வைத்திருக்கிறீர்கள், உங்களது எதிர்கால திட்டமாக என்னத்தை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள்?
பிளஸ் டூ முடிச்சு வந்து பிஎஸ்சி யோகா பண்ணணும்னு ஆசை. டாக்டரேட் வரையும் பண்ணணும். யோகா இன்ஸ்டியூட் வச்சு சரௌண்டிங் எங்க சமூக சேவை செய்யணும்.
சரி, நீங்கள் இன்னும் நிறைய சாதனை படைக்க வேண்டும் என்று வாழ்த்துறோம் திவ்யேஷ். இப்போ உங்களோட சாதனைக்கு பின்னால வந்து உங்களது ஆசிரியரும் உங்களது பெற்றோரும் நிச்சயமாக இருக்கிறார்கள். அடுத்ததாக உங்களது பெற்றோரிடம் உரையாடுவோம். முதலில் உங்களது அப்பாவிடம் கொடுங்கள்.
வணக்கம்.
வணக்கம். எங்களுக்கு உங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகத்தை தர முடியுமா ஐயா?
இலங்கையில் மன்னார் மாவட்டம் நானாட்டினை சேர்ந்தவன். நான் பிறந்து வளர்ந்தது எல்லாம் இலங்கையில். இலங்கையில் நடந்த இணைப்பு பிரச்சனை காரணமாக 1990 20 எனது தாய் தந்தையார்கள் எங்களை இந்தியாவுக்கு அழைத்து வந்து விட்டார்கள். நீர்பயிற்சியில் இந்தியாவுக்கு அழைத்து வந்து விட்டார்கள். வந்து இப்போ 31 இலங்கை அகதிமாம் புகழி பூண்டி இலங்கை அகதிமாமே நாங்கள் வசித்து வருகிறோம்.
சரி, இப்ப நீங்கள் வந்து உங்களது 2 பிள்ளைகளையும் அங்குள்ள பள்ளியில் நன்றாக படிக்க வைத்து அவர்களது கல்விக்கான உதவிகளை எல்லாம் செய்து வருகிறீர்கள். உங்களது வாழ்க்கை அங்கே எப்படி கொண்டு செல்கிறீர்கள்? எவ்வளவு கடினமாக இருக்கிறது? அதை நீங்கள் எப்படி அந்த சவாலை எல்லாம் தாண்டி சென்று கொண்டிருக்கிறீர்கள், அதை பற்றி சொல்லுங்கள்.
இந்தியாவுக்கு வந்து 31 நான் கல்யாணம் முடிக்கிறது வந்து 2004 தான். அதுக்கு முன்னுக்கு எங்க அப்பா 96 எங்க அப்பா வந்து உடல்நலக் குறைவால் இறந்து விட்டார். அப்பொழுது நாங்கள் யாரும் திருமணம் செய்யவில்லை. நான் உழைத்து, எனது அம்மா வந்து டெய்லர், நானும் எனது அம்மாவும் உழைத்து மற்ற சகோதரர்களை படிக்க வைத்தோம் வைத்து அது 2000 எனது அக்காவை கனடாவில் திருமணம் செய்து கொடுத்தோம். அதுக்கு அதற்கப்புறம் பிள்ளைகள் படித்து தங்கி தம்பி எல்லாத்தையும் திருமணம் செய்து கொடுத்து நான் வந்து தங்கச்சி கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டு தான் 2004 வந்து 32 நான் திருமணம் பண்ணிட்டேன். இப்போ வந்து எனக்கு இப்போ 50 ஆக போகிறது. நிறைய கஷ்டங்கள் பட்டிருக்கேன். எலும்பு கம்மையில் வேலை செஞ்சிருக்கேன், மண் வச்சிருக்கேன், பெயிண்டிங் போயிருக்கேன். நான் படித்தது வந்து 8th வரையும் தான் படிச்சிருக்கேன். இருசங்காவில் படித்ததோட சரி நிறைய கஷ்டப்பட்டிருக்கோம். இப்போ வந்து என்னோட உடல் வேலை செய்ய ஒத்துழைக்காத காரணத்தால் அதாவது நான் வந்து ஒரு 3 ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன். கிட்னியில் கல்னு சொல்லி அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன். இந்த சூழ்நிலையில் ஒரு சிறிய மளிகை கடை வச்சிருக்கேன், முடியல முகாம்லேயே வச்சு அதை வச்சு எங்களோட அன்றாட வருமானத்துக்கு தேவையானது சம்பாதிச்சு பிள்ளைகளை படிக்க வச்சுக்கிட்டு நாங்கள் பட்ட கஷ்டம் என்ற பிள்ளைகள் படக்கூடாதுங்கிறதால படிப்பு மட்டும் இல்லாமல் என் பொண்ணு ஒரு அவங்க கலை அவங்கள படிப்பு மட்டும் பிள்ளைகளை வந்து உயர்த்தாது. தங்களுக்கு ஒரு கலை இருக்கணுன்றதால நானும் ஒரு வாலிபால் பிளேயர் அதை மாதிரி என்ன மாதிரி பிள்ளைகளை வந்து ஸ்போர்ட்ஸில் இது பண்ணணுது. என் பையனுக்கு வந்து யோகாவில் ஆசை. என் பொண்ணு ஒரு 3 ஸ்கூலில் யோகா பண்ணால் அதுக்கப்புறம் இல்லை நான் பரதநாட்டியத்துக்கு போகிறேன்றதால அவளையும் பரதநாட்டியத்தில் சேர்த்து அவளும் இந்த கேள்விப்பட்டிருக்கீங்க சிதம்பரத்தில் 10,000 பேர் சின்ன ஸ்பெஷாலி அதுல வந்து என் பொண்ணும் அதுல சர்டிஃபிகேட் சர்டிபிகேட் வாங்கியிருக்கா. அதோட இப்ப என் பையன் வந்து திறமை, அவங்க திறமைய வந்து ஊக்குவிச்சது அவங்க தம்பியா டீச்சர். என் பையன் வந்து இந்த அளவுக்கு எனக்கும் பெத்த தாய் தப்பனுக்கு வந்து பாராட்டு வாங்கி கொடுப்பானு எனக்கு. அவங்க யோகா டீச்சர் எல்லாத்துக்குமே இவ்வளவு பாராட்டு வாங்கி கொடுப்பானு எங்களை ஹோல் ஃபேமிலியே ரொம்ப சந்தோஷத்துல இருக்கு. அதே மாதிரி இன்னொன்று என்னன்னா, ஈழத்தமிழர் எல்லாருமே எங்களுக்கு இருந்தாலும் யாரும் தெரியாதவங்கலாம் ஃபோன் பண்ணி அதை எல்லாத்துக்கும் பெருமை சேர்த்து தந்திருக்காரு உங்களுக்குள்ள அப்படின்னு சொல்லி ரொம்ப இது பண்றாங்க. அதனால என்ன சொல்றேன்னா, இவ்வளவு காலம் வாழ்ந்ததுக்கு ஒரு அத்தாட்சி இப்ப என் பிள்ளை வந்து எங்க எல்லாத்துக்கும் வாங்கி கொடுத்துருக்கான். என்னோட எதிர்காலத்துக்கிட்ட வந்து என்னோட பையனையும் பொண்ணையும் ஒரு நல்ல நிலை கொண்டு வந்திருக்கான். இங்க வந்து இப்ப என்ன சொல்றது, அவங்களோட திறமைகளுக்கு ஏற்ப இப்ப இங்க சிட்டுவேஷன் கொடுத்துருந்து கொடுத்தாங்கன்னா நாங்க எந்த நாட்டுக்கு வேணாலும் இங்க இப்ப பாஸ்போர்ட் வச்சு போகலாம். அதனால இப்ப முன்ன வந்து இங்க வந்து நமக்கு ஆல் கண்ட்ரி பாஸ்போர்ட் கொடுத்தாங்க, இப்ப கொடுக்கறது இல்லை. நம்ம வந்து இசி பாஸ்போர்ட்னு சொல்லி அது மட்டும்தான் கொடுக்குறாங்க. அது கொடுத்தா நம்ம ஸ்ரீலங்கா போய் தான் ஆல் கண்ட்ரி பாஸ்போர்ட் எடுத்து அங்கிருந்து வெளியில போக முடியும். ஆனா என்னோட பிள்ளைகளுக்கு சிலோன் சர்டிபிகேட் சிட்டிசிப் எல்லாம் சின்னன்லயே இங்க இலங்கை தூதரகம் மூலமா வாங்கி வச்சிருக்கேன். எல்லாம் அவங்களோட பிக்காலத்துல எல்லாமே தேவை அப்படின்றதால அவங்களோட அவங்களுக்கு இலங்கை சிட்டிசிப்பு சர்டிபிகேட் எல்லாமே வாங்கி வச்சிருக்கேன். அப்படி நாங்க வெளியில எங்கேயும் போகணும்னா கூட நாங்க ஸ்ரீலங்கா போய் தான் வர முடியும்.
சரி, அங்கே உங்களது வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்ல முடியுமா? அதை பற்றி தெரியாதவர்களுக்கு, இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற நேயர்களுக்கு அந்த அகதி முகாம் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று தெரியாது இல்லையா? எப்படி இருக்கும் அந்த வாழ்க்கை என்று கொஞ்சம் விவரிக்க முடியுமா உங்களுக்கு?
அகதி முகாம் வாழ்க்கைன்னு சொல்லும்போது எங்களோட 1980,000 கிட்டத்தட்ட 1000 குடும்பங்கள்ட்ட இருப்பாங்க. தனித்தனி வீடு கிடையாது. ஒரு இப்போ ஒரு லைன்ல இப்போ 50 வீடுன்னா இந்த சைட்ல அவங்க கட்டி, நாங்கள் வந்து 90 வரும்போது 10 அகலம் 15 நீட்டி தொடர் வீடு. இப்போ ஒரு லைன்ல இருக்கும், இடையில ஒரு 6 கேட்போம், ஆப்போசிட்ல அதே மாதிரி 5 வீடு. அந்த மாதிரி ஒரு லைன்ல வந்து 40 வீடு இருக்கும் லைன்ல. இந்த லைன் 40, ஆப்போசிட் 6 கேப்ல ஃப்ரண்ட்ல வாக்குல எதிர்கிற மாதிரி ஒரு 40, அந்த மாதிரி. இப்போ வந்து நிறைய குடும்பங்கள் வெளிநாடுக்கு போனது, ஸ்ரீலங்கா போனது, அந்த மாதிரி வந்தவொடனே அந்த இடங்கள் வந்தவொடனே அவங்க என்ன செஞ்சாங்க, இப்போ இந்த ரெண்டு வீட்டை பொண்ணாக்கி கொஞ்சம் பெருசா அவங்களுக்கு வசதிக்கு தக்கின மாதிரி ஒருத்தங்க வீட்டு கட்டி கட்டி இருக்கிறாங்க.
மிக்க நன்றி. மிகவும் கஷ்டப்பட்டு உங்களது பிள்ளைகளை நீங்கள் படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இதற்கு நிச்சயம் உங்களது மனைவியும் உதவி செய்வார். அவரிடம் பேசுவோம். வணக்கம்.
வணக்கம்.
உங்களை பற்றி சொல்லுங்கள். உங்களது கணவர் தன்னை பற்றி சொன்னார், உங்களது பின்னணியை பற்றி சொல்லுங்கள்.
என்னுடைய பேர் வந்து ஜெயலட்சுமி. நாங்கள் வந்து சிலோனில் வந்து வவுனியா எக்லி பேசுகிறோம். நான் வந்து 10th தான் படிச்சிருக்கிறேன். 1990 தான் இங்கே வந்தோம்.
சரி, இப்போ வந்து உங்களது பிள்ளைகள் இருவரும் நன்றாக படிக்கிறார்கள். உங்களது மகன் உலக சாதனை செய்திருக்கிறார் யோகாவில். நீங்கள் உங்களது பங்கில் எப்படி அவர்களுக்கு உதவி செய்கிறீர்கள்?
உங்களும் கப்டன் தானே எதிர்பார்க்கக்கூடாது. நான் ஒரு சின்ன தொழில் செஞ்சுட்டு தான் இருக்கிறேன். சென்னையில் போய் இந்த நைட்டி பிட்டுகள் துணிகள் வாங்கிட்டு வந்து சின்ன ட்ரெஸ்ஸுகள் கொண்டு வியாபாரம் பண்ணி என்னால் எந்த உதவியே அவங்களுக்கு செய்கிறாங்க. சாப்பாடுகள் 3 நேரம் வீட்டில் செய்து கொடுக்குறது. பொண்ணு வந்து கொஞ்சம் வீட்டுக்குள்ளே இருப்பா, பிரச்சனை இல்லை. பையனால கொஞ்சம் அங்கே நான் பேசுறது இல்லைங்க, அங்கே போகக்கூடாது. மற்றவங்க வந்து நம்மளை வந்து நல்லா பேர் சொல்கிற அளவுக்கு நம்ம இருக்கணும். மற்றவங்க வந்து அது அப்படி போகிறோம் இப்படி போகிறோம்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிதான் வளர்க்குறேன். முகாம் வாழ்க்கை வந்து கொஞ்சம் நான் என்ன 30 ஆயிடுச்சு வெளியில போயிருக்கலாம். இவ்வளோ ரொம்ப நாள் இங்கே இருக்கிறது கொஞ்சம் வெறுப்பாக தான் இருக்குது எங்களுக்கு. பிள்ளைகளோட எதிர்காலம் வந்து நல்லா இருக்கணும். அதோட குடியுரிமையை வந்து எங்களுக்கு கொடுக்காதால எங்க என்ன செய்ய ஒன்றும் பண்ண முடியலை. உங்களோட நான் வரும்போது 14 வயசுங்க, எனக்கு 45 வயசு ஆகுது. இப்போ நாங்கள் தான் இப்படியே அகதிகளாவது இருந்துட்டோம். நம்ம குழந்தை பிள்ளைகளாவது வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும். இனி அவங்க வந்து பெரியாளாகி அவங்களுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது அவங்களோட குழந்தைகளும் இப்போ நிலைமைக்கு வரக்கூடாதுன்றது தான் என்னோட இது.
சரி, இப்போ வந்து திவ்யேஷன் ஆசிரியையோடு பேசுவோம். வணக்கம் சந்தியா.
ஆ வணக்கம். வணக்கம்.
நீங்கள் யோகா கற்றுக் கொடுக்கும் ஆசிரியை என்று மட்டும் அறிந்திருக்கிறோம். அதை விட உங்களது பின்னணி, நீங்கள் எத்தனை மாணவர்களுக்கு கற்பிக்கிறீர்கள், நீங்கள் ஏதாவது சாதனை செய்திருக்கிறீர்களா அல்லது அந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறீர்களா, அதை பற்றி எல்லாம் சொல்லுங்கள்.
நான் வந்து இங்க 1997 வந்து நான் கும்படிப்பூண்டியில தான் இருக்கேன். நான் அப்பதான் பிறந்தேன். ஆக்சுவலி நான் என்னோட சாதனை அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நான் 6 வகுப்பு படிக்கிறதுல இருந்தான் வந்து நான் யோகா கத்துக்க ஆரம்பிச்சேன். யோகா கத்துக்க ஆரம்பிச்சு நிறைய ஸ்டேட் லெவல், இன்டர்நேஷனல் லெவல் யோகா காம்படிஷன்ஸ்லாம் வந்து சாம்பியன்ஷிப் டைட்டில்ஸ்லாம் வாங்கியிருக்கேன். அதை தாண்டி 8 வகுப்பு படிக்கும்போது காமன்வெல்த் யோகா காம்படிஷன் இந்தியா சார்பில் இந்தியாவிலேருந்து என்னை செலக்ட் பண்ணாங்க. அங்கேருந்து சிங்கப்பூர் போய் அங்கே ஒரு கோல்டு ரெண்டு சில்வர் நான் வாங்கிட்டு வந்தேன், நம்ம இந்தியாவுக்காக வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து சொந்தமாக பதினோராம் வகுப்பு படிக்கும்போதே என்னுடைய சொந்தமாக யோகா இன்ஸ்டியூட் ஒன்று ஆரம்பித்தேன். ஸ்ரீ சங்கரி இன்ஸ்டியூட் ஆஃப் யோகா அண்ட் ரிசர்ச் சென்டர்ன்ற பேரில் யோகா இன்ஸ்டியூட் ஆரம்பித்தேன். அதுலேருந்து எனக்கு என்ன ஆர்வம் அப்படின்னா எல்லாருமே வந்து அவங்களோட ப்ரொஃபஷன் வேற பேஷன் வேற அப்படின்னு இருக்கும் எல்லார் லைஃப்லையும். ஆனால் எனக்கு பிடிச்சது வந்து யோகா. ஸோ என்னோட பேஷன் என்னோட யோகா, அதையே வந்து நான் என்னோட ப்ரொஃபஷனாக பண்ணணும் அப்படின்றது என்னோட ஆசை. ஸோ அதனால சொந்தமாக எங்கள் அப்பா வந்து வீட்லேயே வந்து எனக்கு மாடியில் ஷெட்டு போட்டு கொடுத்து நீ யோகா இன்ஸ்டியூட்டு நடத்தலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் இந்த அளவுக்கு வர்றதுக்கு எங்கள் அம்மா முத காரணம். அதாவது என்னன்னா அவங்களும் வந்து டீச்சராக இருந்தாங்க கவர்மெண்ட் ஸ்கூலில். அவங்க எனக்காக வந்து எங்கே போனாலும் சரி என்ன பண்ணாலும் சரி எனக்கு சத்தான சாப்பாடு கொடுத்து கூட்டிகிட்டு போய் கூட்டிகிட்டு வந்து விட்டு எல்லா இடத்துலையும் என்னை ஊக்குவிச்சு என்னை நல்லா மோட்டிவேட் பண்ணி நீ சாதிக்க போகிறந்தவ அப்படின்னு சொல்லி என்னை வந்து ரொம்ப மோட்டிவேட் பண்ணி தான் இந்த அளவுக்கு கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த இன்ஸ்டியூட் ஆரம்பித்ததுக்கப்புறம் என்னோட முக்கியமாக சொல்லணும்னா என்னோட தாய் மாமா, அவங்க வந்து என்னை ரொம்பவே ஊக்குவிப்பாங்க. அவங்க ஒரு வார்த்தை என்ன சொல்லுவாங்க எப்பயுமே, நம்ம வந்து எப்போ இப்போ எல்லார் மாதிரி பிறந்தோம் செத்தோம் அப்படின்னு இருக்கக்கூடாது, நம்ம எப்படி வாழறோம் அப்படின்றது நம்மளோட சாவில் பேசணும், அந்த அளவுக்கு நம்ம பிறந்தா சாதிக்கணும்னு சொல்லி என்னோட தாய்மாமா வந்து என்னை ரொம்பவே ஊக்குவிப்பாங்க. அதை தாண்டி இங்கே வந்து கும்படிப்பூண்டின்றது ஒரு கிராமம் தான். இந்த கிராமத்தில் வந்து நிறைய வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் குழந்தைங்க கஷ்டப்படுற ஃபேமிலிஸ் நிறைய பேர் இருக்காங்க. நான் எல்லா இடத்துலையும் போய் ஃப்ரீயாக யோகா எடுப்பேன். அங்கே வந்து ஒவ்வொரு இடத்துல வந்து ஏழைப்பட்ட குழந்தைங்க திறமையாக இருப்பாங்க, ஆனால் அவங்க வசதி இல்லாததுனால அவங்களால இந்த கலையை கற்றுக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி குழந்தைங்கள நான் கூட்டிகிட்டு வந்து என்னோட இன்ஸ்டியூட்டில் ஃப்ரீயாக சொல்லி தருவேன். இப்போது திவ்யேஷ் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன் இங்கே கின்னஸ் சாதனை பண்ணியிருக்கான், எங்களோட இன்ஸ்டியூட்டில் முதல் கின்னஸ் சாதனை. இந்த மாதிரி ஏற்கனவே ஒரு 6 குழந்தைங்க வந்து வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் ஆனால் முதல் கின்னஸ் சாதனை. மற்றவங்கலாம் வந்து இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட், ஆசம் வேர்ல்ட் ரெக்கார்ட், அந்த மாதிரி அசஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட், அந்த மாதிரி நிறைய வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ திவ்யேஷ் வந்து மற்ற குழந்தைங்க எல்லாம் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணும்போது இவனையும் வந்து அந்த இந்தியா புக்கில் ஆசமில் பண்ண வச்சுட்டு கின்னஸ் பண்ணுறதா நான் பிளான் பண்ணேன். ஆனால் திவ்யேஷ் வந்து என்கிட்ட ஃபர்ஸ்ட் என்ன கேட்டான்னா, அக்கா நான் முதல்லயே நான் என்னோட ரெக்கார்டு வந்து கின்னஸ் உலக சாதனையாக நான் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்து கேட்டான். ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அவனோட கான்ஃபிடென்ட் எனக்கு பிடிச்சிருந்ததுனால முதலியே வந்து அவனுக்கு கின்னஸ் வந்து 1.5 வருஷமா வந்து அவனுக்கு ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பித்தேன். கின்னஸில் வந்து நிறைய பேர் நிறைய வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றா எடுத்து அவனுக்கு என்ன கரெக்டாக வரும், அவனோட திறமைக்கு என்ன சூட்டபிளாக அவனால் பண்ண முடியுன்றத சூஸ் பண்ணி அவனுக்கு 1.5 வருஷமா ப்ராக்டிஸ் கொடுத்து அவனை பண்ண வச்சேன். என்னோட எண்ணம் வந்து என்ன அப்படின்னா, ஏன் குழந்தைங்களை வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸாக நான் கொண்டு போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏன்னா இப்போ காம்படிஷன் போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் சாம்பியன்ஷிப் டைட்டில்னு வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஆனால் இந்த வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணும்போது தான் குழந்தைங்க வந்து வெளி உலகத்துக்கு தெரிய வராங்க. இதனால வந்து அவங்களுக்கு அவங்களோட ஃப்யூச்சர், அவங்களோட படிப்பு செலவு, அந்த மாதிரி அவங்களோட திறமைக்கு வந்து அங்கீகாரம் நிறைய பேர் கொடுக்குறாங்க. ஸோ அவங்க ஃப்யூச்சர் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் எல்லா குழந்தைங்களையும் வந்து வேர்ல்ட் ரெக்கார்டுக்கு ட்ரெயின் பண்ணி எல்லாம் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். இதை தாண்டி ஒரு 20 குழந்தைங்க வந்து இன்னும் வேர்ல்ட் ரெக்கார்டு பண்ண தயாராக இருக்காங்க. இனிமே தான் நான் ஒவ்வொன்றா வந்து பண்ண வச்சுட்டு இன்னும் நான் இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் இன்னும் அது ப்ராசஸ் ஆகி வெளியே வரல. ஸோ குழந்தைங்களும் ஃப்யூச்சரில் நல்லா இருக்கணும், நானும் வந்து எனக்கு நான் வந்து குழந்தைங்களுக்கு எப்படி மோட்டிவேஷனோ அந்த மாதிரி நான் பண்ணுறதுக்கு என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து பயங்கர மோட்டிவேஷன் எனக்கு.
சரி, இந்த டிம்பாசனம் என்பது என்ன, அதன் முக்கியத்துவம் என்ன, அது எப்படி எங்களது உடலுக்கு நன்மை செய்கிறது?
இப்போ இந்த டிம்பாசனோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, டிம்பாசன்றது ரெண்டு காலையும் கீழே வச்சுட்டு முதுகு எலும்ப பின்னாடி வளர்ச்சி அந்த முதுகு எலும்புக்கு நடுவுல பலூனை வச்சு அவங்க பெண்ட் பண்ணி உழைப்பாங்க. இந்த டிம்பாசன் வந்து எடுத்ததும் எல்லாராலையும் பண்ணிட முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, எல்லாரோட எலும்பும் சதையும் வந்து ஒன்னுக்கு ஒன்று ஒட்டிட்டு இருக்கும். ஸோ அதை வந்து அந்த ஃப்ளெக்சிபிள் ஆக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நிறைய பயிற்சி எடுக்கணும், மூச்சு பயிற்சி எடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம உடம்பு ஃப்ளெக்சிபிள் ஆகிறதுக்கு நிறைய எக்ஸசைஸ்லாம் இருக்கு, அந்த எக்ஸசைஸ்லாம் நம்ம பண்ணணும். அதெல்லாம் வந்து உடம்பு வில்லா வளைக்கிறதுக்கு முதல்ல நிறைய பயிற்சிகள் இருக்கு. ஸோ அந்த பயிற்சி எல்லாம் பண்ணி முடிச்சுதான் இந்த ஆசனாக்கு நம்ம வரவே முடியும். எல்லாராலையும் எடுத்ததும் இந்த ஆசனா பண்ண முடியாது. இது இந்த ஆசனானால பெனிஃபிட் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, எந்த அளவுக்கு நம்ம உடம்பு வந்து வில்லா வளைஞ்சு நம்ம அந்த அளவுக்கு பிளெக்சிபிளா இருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம உடம்பு வந்து ஆரோக்கியமா இருக்கும். எந்த நோயும் வந்து நமக்கு உடனே சட்டுன்னு வராது. நம்மளோட எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். நம்மளோட எலும்பு சதை எல்லாம் போன்ஸ் எல்லாம் வந்து செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ அது நான் அதோட பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பு வந்து ஆரோக்கியமா வச்சுக்கலாம். நம்மளோட முதிர்ச்சி வந்து சீக்கிரமா தெரியாது நம்ம யோகா பயிற்சி எடுக்கும்போது.
சரி, இப்ப அடுத்ததா திவ்யேஷ் என்ன மாதிரியான ஆசனத்துக்கு முயற்சிக்கிறார், என்ன மாதிரியான உலக சாதனைக்கு முயற்சிக்கிறார்?
அடுத்தது வந்து இப்போ இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், ஆசாம் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ்ல எல்லாம் வந்து பிளேஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறான். ஸோ இப்போ வந்து அடுத்தது வந்து நான் இப்போ வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் வந்து பார்த்து ஒவ்வொன்றா ட்ரை பண்ணிட்டு இருக்கான். நானும் வந்து பிராக்டிஸ் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ அது நான் வந்து எடுத்ததும் ஒரு ரெக்கார்டை வச்சு இதை ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நான் சொல்ல மாட்டேன். ஒரு நாலஞ்சு ரெக்கார்டை வந்து அவனுக்கு ட்ரை பண்ண கொடுத்து அவன் எந்த அளவுக்கு பண்ணுறான், அந்த எந்த அளவுக்கு நம்மளை கொண்டு வர முடியும் நான் ட்ரை பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி தான் அடுத்து ப்ராக்டிஸ்க்கு போவேன். ஸோ அந்த இது ஃபிக்ஸ் பண்ணலை, பட் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். முடிச்சதுக்கப்புறம் அவன் ஃபிக்ஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலான் இருக்கும்.
சரி, இப்போ திவ்யேஷுக்கு உலக சாதனை கின்னஸ் படைத்திருக்கிறார் என்ற பெயர் கிடைத்திருக்கிறது. இதை வந்து அந்த கின்னஸ் நிறுவனம் அங்கீகரித்து உங்களுக்கான அந்த சான்றிதழ் சர்டிபிகேட் எல்லாம் அனுப்பி விட்டார்களா?
அனுப்பிட்டாங்க, இந்த எங்களோட வீட்டுக்கே கொரியர்ல அனுப்பிட்டாங்க.
உங்களது எதிர்கால திட்டம் அவை பற்றி சொல்லுங்கள் நிறைவாக.
என்னோட எதிர்கால திட்டம் என்ன அப்படின்னா, நான் வந்து இப்போ பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுட்டு எம்எஸ்சி யோகா நேச்சுரோபதி முடிச்சிருக்கேன். அதை தாண்டி இப்போ யோகாவில் டாக்டரேட் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட எதிர்காலம் என்ன நான் ஆசைப்படுறேன் அப்படின்னா, இப்போ என்னோட இன்ஸ்டியூட்ல வந்து இது வரைக்கும் 7 பேர் முடிச்சிருக்காங்க. அதையும் தாண்டி இன்னொரு 20 பேர், அதையும் தாண்டி இன்னும் நிறைய பல உலக சாதனைகளை குழந்தைங்களை பண்ண வச்சு நானும் அந்த உலக சாதனைகள் நிறையா பண்ணி டாக்டரேட் முடிச்சு நல்ல லெவலில் வந்து நான் ரீச் ஆகணும்னு ஆசைப்படுறேன். கண்டிப்பாக வந்து என்னோட இலக்கை அடைவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. என்னோட சாதனைகளும் கண்டிப்பாக தொடரும்.
மிக்க நன்றி. உங்களது சாதனைகள் தொடரட்டும். நிறைய நிறைய சாதனைகள் நீங்கள் படைக்க வேண்டும், உங்களது மாணவர்களும் படைக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறோம் சந்தியா. இந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் நன்றி, வணக்கம்.
ரொம்ப தேங்க்ஸ், நன்றி.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.